நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. உணவே மருந்து அப்படின்ட்டு நம்ம பெரியோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது அந்த காலத்துக்கு மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்கிற காலத்துக்கு, இனி வரக்கூடிய காலத்துக்கு என்னென்னைக்கும் அந்த வாசகம் பொருந்தும். உணவே மருந்து அப்படிங்கிற இப்ப நிலைமை மாறி மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாறி வரும் கலாச்சாரம் அப்புறம் நுகர்வு கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து நம்மளை எங்க எடுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது இல்லைங்களா. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம், ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. அதனால புறத்தோற்றத்திலயும் மாற்றம் இருக்குது, அகத்தோற்றத்திலயும் மாற்றம் இருக்குது. சரி, இந்த மாற்றங்கள்லாம் வந்து நல்லதா ஏற்புடையதாக இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா. சரி, புறத்தோற்றம் அந்த புற மாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சம் ஏத்துக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்ப அக மாற்றம் அது கொஞ்சம் யோசனை பண்ணணும், வேணுமா வேண்டாமா அப்படின்னு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படக்கூடியது. சரி, இப்ப சாப்பாடு எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா பேக் டு மில்லட்ஸ், இப்ப அதுதான் கூக்குரல் இல்லைங்களா. சிறு குறு தானியங்கள்ல வந்து அதிகமான அளவு புரதச்சத்து இருக்குது, அதை நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த மேற்கத்திய உணவு வகைகள் இருக்கு பாருங்க, அது வந்து தமிழகத்துக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு பெரும் படையே எடுத்துருச்சு. குழந்தைகள் வந்து அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. நம்மளும் கூட தான் சாப்பிட்றோம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல நம்மளும் சாப்பிட்றோம். சரி, இதெல்லாம் ஆரோக்கியமானதா, இதெல்லாம் பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க இயற்கை சித்த ஆயுர்வேத மருத்துவர் அருணா அவர்கள். இப்ப அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த புத்தாண்டுல எல்லாருக்குமே ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அது வந்து உணவாக இருந்துட்டா பரவாயில்ல, அதுவும் நல்லுணவாக இருந்துட்டா பரவாயில்ல இல்லையா. உணவே மருந்து என்பது நல்வழி, விருந்தே உணவு என்பது நோய் வழியால போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா கம்பு லட்டு கோதுமை புட்டுன்னு சாப்பிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு பீசா ஹட்டுல போயிட்டு இருக்காங்க. இந்த மாற்றம் வந்து ஆரோக்கியமானதா அப்படின்னு மட்டும் நம்ம அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா கொடுத்துட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புத்தாண்டை வந்து அழகாவே கொண்டாடலாம். அதாவது ராகு கேது எந்த வீட்டுல இருந்தாலும் சரி, நாம வந்து என்ன பண்ண போறோம், சரியான உணவு பழக்கமும் ஆரோக்கியத்தும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எத்தனையோ பேர் மகான்களா இந்த கோள்களின் பிரச்சனையும் தாண்டி வந்தாங்க இல்லையா. அப்படி ஒரு புண்ணிய பூமி இந்த பாரத நாட்டுல நம்ம பிறந்துட்டு அவர்கள் சொன்னதை வந்து பல விதங்கள்ல, அதாவது நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை கருக்கி உண்ணுன்னு சித்தர் சொன்ன நல்வழியில நம்ம வந்துட்டாலே போதுமானது. எப்படின்னா எழுந்த உடனேயே நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ண முடியும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு காஃபி வேணும் அப்படிங்கறது ஒரு ட்ரெண்டியா இருக்கு. அதுல என்ன கேப்பச்சினோ அந்த சினோ இப்படியெல்லாம் வர வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் மேக்ஸிமம் வந்து காரணம்னு சொல்கிறோம் அப்படின்னா கூட, இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற குழந்தை இப்போ கேபஸ்டினோ பற்றி தெரிஞ்சாலும் கூட அது எப்படி போய் சாப்பிடும். அப்போ கூட இருக்கிறவங்களோட கைடன்ஸ் அணுகுமுறைகளும் அனுசரணைகளும் அந்த குழந்தைக்கு கிடைச்சாலே போதும். வீட்டிலேயே ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து இந்த அனுசரணையும் அணுகுமுறையும் ஒத்து போகும் தன்மையும் அந்த குழந்தையினால பெற முடிஞ்சதுனாலே அது நல்ல குழந்தையா உருவாகிறதுக்கு மினிமம் ஒரு 7 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து நம்ம கொடுத்தாலே போதுமானது. 7 வயசுக்குள்ள நல்ல குழந்தையா வந்து உருவாக்குற தன்மையை வந்து ஒவ்வொரு செகண்டையும் வந்து பெற்றோர்கள் பயன்படுத்தணும். எங்கேயாவது ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு குழந்தைக்கு தேவையில்லாததா ஒத்து போக முடியாததா வந்து செய்துட்டாங்கன்னா தான் அவங்க பிற்காலத்துல அந்த குழந்தையுடைய மானிட பண்புகளை அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு.
அருமையா சொன்னீங்க. அதாவது 7 வயசுக்குள்ள வந்து பெற்றோர்கள் அனுசரணையா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம அப்படி இருக்க முடியுது இல்லைங்களே. குழந்தை பிறந்து மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வீட்டுல யாருக்கிட்டையாவது நம்ம ஒப்படைச்சிட்டு வேலைக்கு வந்துடுறோம், அல்லது கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாசங்கள் ஆனதுக்கு அப்புறம் கிரஷ்ல விட்டுட்டு வர்றோம். அப்ப நம்ம பேரண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த காலத்துல வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்க, அழகான கூழ் எல்லாம் காய்ச்சி கொடுப்பாங்க, இணை உணவு சத்தான உணவு கொடுப்பாங்க, தாயாரும் இருந்தாங்க பாட்டியும் இருந்தாங்க. இப்ப ரெண்டு பேருமே கிடையாது. குழந்தை எதையோ சாப்பிட்டுட்டு எப்படியோ வளருது. பேரண்ட்ஸும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன சொல்றீங்க சொல்லி, மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப நம்ம இது தவிர்க்க முடியாததாகிவிட்டது.
மாறி வரும் சூழ்நிலையில தாத்தா பாட்டிகளும் கூட மாறுறாங்க. அது எப்படின்னா, எப்படி மூணு சீரியல் முக்கியமா வந்து டிவில மூணு சீரியல் உட்காந்து பார்த்தே ஆவேன் அப்படின்னு தான் இன்னைக்கு வாழ்றாங்க. ஏன்னா அது இவன் கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையை செய்கிறார்களோ அவர்கள் கிட்ட நம்ம குழந்தைய விட்டா கூட நல்லதுதான், அவங்களாவது இதை பாத்துக்கிறது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்குவாங்க. சோ அப்ப அவங்க கிட்ட நம்ம தேவையான ஃபுட்டை வந்து கலந்து கொடுத்துட்டு குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாலும் ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன் இப்ப வந்து தாத்தா பாட்டி வந்து இதே வேலையா இருக்க மாட்டேன்றாங்க, குழந்தையதான் நாங்க பாத்துக்குவோம், என்ன எங்களுடைய கடமை இது, எங்களுடைய ஆர்வம் அப்படின்னு யாரும் இருக்கிறது இல்லை. அது ஏதோ சாப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவங்க ஏதோ ஒன்னும் சீரியல் பார்த்துட்டோ புக்கு படிச்சுட்டோ இருக்காங்க நிறைய வீட்டுல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல உணவு அப்பப்ப செஞ்சு கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்து பல இடங்கள்ல போயிருச்சு. சோ நம்பிக்கையில தான் நமக்கு வந்து நல்வழி கிடைக்கும். அந்த வழி வந்து எங்க கிடைச்சாலும் நம்ம வந்து ஏத்துக்கலாம், இங்கேதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது. அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை கூட கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லா உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மாவீரர் அக்பர் கூட பார்த்தீங்கன்னா அவர் வளர்ப்பு தாயார்கிட்ட ராஜ்புதனத்தில் அவங்க வளர்ந்தாங்க. அதனால வந்து நல்ல ஒரு கனவான அவங்க வந்து உருவாக முடிஞ்சது. எத்தனையோ பேர் வந்து அம்மா அப்பாவெல்லாம் ஒரு சின்ன வயசுலே துறந்து வீட்டில் இருக்கணுங்கிறது இல்லை, அவங்களுடைய சுய உணர்வை வந்து பேரண்ட்ஸ் வந்து தூண்டி விட்டாலே போதும், ஒரு சின்ன தூண்டுகோலா இருந்து நல்வழியில தூண்டி விட்டாலே போதும் அவங்க வந்து குழந்தைங்க பிடிச்சுக்குவாங்க. குழந்தைங்கிறது பாத்தீங்கன்னா வளர் இளம் பருவத்தில் அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, யார்கிட்ட இருக்கணும்னு தெரியாது. நாம தான் அந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கணும், நம்ம நல்வழி காட்டுறவங்க கூட விடணும், நல் பொருட்களை கொடுக்கணும், நல்வழியில அவங்களை கொண்டு போகணும். ஸோ இப்படி இருக்கும்போது எங்கே இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு அந்த நல்வழிகளை சொல்லிட்டா போதும், நல்ல ஸ்கூலில் விடணும், நல்ல டீச்சர்ஸ் கிட்ட பேச வைக்கிறோம். ஸோ இப்படி நல்லாரை நாள்தோறும் காண்க, வல்லோரை வல்லாரை வாரம்தோறும் உண்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லேருந்து ஆரோக்கிய பண்புகள்லேருந்து ரெண்டுமே வளர்த்த முடியும் குழந்தைங்கள.
அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்லாரை காண்பதுவும் நன்றி, வல்லாரை உண்பதுவும் நன்றி. இப்போ நான் சொல்கிறேன் நல்லாரை காண்பதுவும் நன்றி, நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றி. சரி, இப்போ குழந்தைக்கு வந்து பால் ஊட்ட கூட தாய்மார்களால முடியறது இல்லை. அதுக்காக டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தாய்ப்பாலை வந்து எடுத்து வச்சுட்டு போனா அது ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா கூட கொடுக்கலாம், அது கெட்டு போகாம இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப குழந்தைகளுக்கு முதல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, ஏன்னா அந்த மாற்றம் வந்து பிறந்த உடனே வந்துருது. சரி, இதுக்கு வந்து என்ன தீர்வா இருக்க முடியும்னு சொல்லுங்களேன். அப்படி அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு போனா எந்த மாதிரி உணவு வகைகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு பரிந்துரை செய்யணும்?
அதாவது பெண்களுக்கான ஹார்மோன் பிரச்சனைக்கு ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம் குழந்தைய. ஏன்னா எல்லாருமே வந்து உடல் நிலையை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி மற்றும் சிறிய மசாஜ் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து தனக்கு தானே பண்ணிக்க கூடியது நல்லது பெண்கள் கூட. இப்போ இந்த குழந்தை பிறந்து பல ஹார்மோன்கள் வந்து கரெக்டா ஒரு நிலைக்கு வருது உடம்புல. ஸோ வந்து டெலிவரி அப்படிங்கிறத வந்து புது பிறவின்னு சொல்றாங்க. புத்தம் புதிய பிறவியில இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில இனிமையாகவும் இளமையாகவும் ஆக முடியுமே தவிர, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால வந்து நமக்கு இளமை குறைஞ்சு போயிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த குழந்தை வந்து பால் எடுத்துக்கும் போது வேண்டாத ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து டைல்யூட் ஆகி நல்லபடியா உடம்புல ரத்தத்துல வந்து சுத்தப்படுத்தப்பட்டு குழந்தைக்கு வெளியே போய் சேருது. ஸோ அதனால வந்து ஆரோக்கியம் வந்து நமக்கு தாய்க்கும் சேய்க்கும் ரெண்டு பேருக்குமே நல்லதா தான் இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகளில் நான் சென்றிருந்தப்போ பார்க்குறேன், எல்லாருமே வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஜென்ரலாக நாங்கள் பேசும்போது ஒன்லி பிரெஸ்ட் ஃபீடிங்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பொறுப்பு உணர்ச்சி வந்து அவங்க வச்சுருக்காங்க. மேற்கத்திய நாகரீகம் வந்து வித்தியாசமானது வேடிக்கையானதுன்னு நம்ம இங்கே இருக்கவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. அது வந்து வாழ்க்கை முறைக்கு ரொம்ப வாடிக்கையானதாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க மேலேயும் வீட்டு மேலேயும் ரொம்ப ரொம்ப அக்கறை வச்சு இதுதான் நல்லது இவங்களுக்கு அப்படிங்கறதுல உறுதி இருக்கு அவங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து ஊடகங்களோட வந்து அவங்க தேவையற்று ஒத்து போகிறது கிடையாது. சீக்கிரம் நேரத்துல தூங்கிடுறாங்க, சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போறாங்க, குழந்தைங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா பண்றாங்க. அப்புறம் சரியான இணை உணவுகள் வந்து தகுந்த ஆலோசனையின்படி கண்டிப்பா எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு.
நீங்க சொல்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. மேற்கத்திய பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறாங்க, ஆனா இங்க உள்ள பெண்கள் பாத்தீங்கன்னா, நான் எல்லாரையும் குத்தம் சொல்லல, சில பெண்கள் அழகு கருதி வந்து கொடுக்கறது இல்லை. பெரும்பாலான தாய்மார்கள் கொடுக்கறாங்க, இப்ப கொடுக்காத பெண்களுக்காக தான் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் வாரம் அப்படின்னு அரசு வந்து அனுசரிக்கிறாங்க இல்லைங்களா. அது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா பெண்கள் வந்து சரிவர குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது இல்லை, அழகு போயிரும் அப்படிங்கிற ஒரு காரணம் கூட அவங்கள்ட்ட இருந்துட்டு இருக்குது.
தாய்ப்பால் கொடுக்கற வரைக்கும் கர்ப்பம் தரிக்கிறது கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க, அப்படிதானே?
இருக்கலாம், ஆனா அது வந்து ரொம்ப சேஃப்டி கிடையாது. அதை நம்பி வந்து நம்ம என்ன சொல்றது, குழந்தை பேர் வேண்டாம் வேண்டாங்கிறத வந்து வேணுங்கிறத முடிவு பண்ண வேண்டாம். அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை கூடவே இருக்கணும், சேஃப்டி மெத்தட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இன்னும் ஒரு ஒவ்வொருத்தருக்கு பீரியட் ஒவ்வொரு மாதிரி ஆகும். அது வந்து பீரியட் ஆகாம இருந்துச்சுன்னா உடனே இது நம்ம கன்சீவ் ஆகலைன்னு நினைக்கிறதா ஆகிடுச்சுன்னு நினைக்கிறதுனால வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ தாய்ப்பால் பாட்டில் கொடுத்துட்டு இருக்கணும். கருத்தடைக்கு அதுக்கும் மேக்சிமம் வந்து ஒத்து போகிறது இல்லை நடைமுறையில, அதை வந்து கவனம் வச்சுக்கணும்.
சரிங்க டாக்டர், இப்போ இவ்வளவு சொன்னீங்க. இப்போ நம்ம இயற்கை உணவு என்ன, நீங்க ஆயுர்வேதம் சித்தா இயற்கை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, எந்த மாதிரி உணவுகள் வந்து அந்த மாதிரி குழந்தைகளுக்கு, வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்களே அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம எதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்?
சிறு குழந்தையா இருக்குது அப்படின்னா 3 to 4 months வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால். அப்படி தாய்ப்பால் சுரப்பு, அதான் என்ன சொல்றது, தாய்ப்பால் சுரப்புக்கு நிறைய வழி இருக்கு. முருங்கைக்கீரை பூண்டு இது மாதிரி அடிக்கடி சேர்த்துறது, வெந்தயத்தை பவுடர் பண்ணி கேப்சூல்ல வச்சு அமெரிக்கால கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மெடிசன் நல்லா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்கன்ட்டு. ஆனா இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா நமக்கு தினசரி இட்லி மாவுலயே வந்து வெந்தயத்தை போட்டு அரைக்கிறோம் செய்யறோம், இந்த மாதிரி பொருட்கள்ல நம்ம சமையல்லையே சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு பிரச்சனை தாய்ப்பால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்ல பொருட்களை கீரையோட சேர்த்து பசலக்கீரை இந்த மாதிரி எல்லாம் தினசரி எடுத்துக்கிட்டாங்கன்னா தாய்ப்பால் வந்து சரியா இருக்கும். இதோட வந்து குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து சுண்டு விரல்ல வந்து சிறிய அழுத்தங்களை கொடுக்கணும், தினசரி அக்கு பிரஷர்னு சொல்றோம். இது மாதிரி இருக்கும்போது தாய்ப்பால் வந்து சுரப்பு வந்து சரியா இருக்கும். இப்படி 4 months வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால், அப்படி ஏதாவது தாய் நோயில இருந்தாங்க அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது இந்த மாதிரி இருந்தா மட்டும் அவங்க வந்து சீரியல் மில்க் வந்து எது அவங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் 4 months மேல வந்து பல வீடுகள்ல வந்து ராகி கூழ், கோதுமை கூழ் இதெல்லாம் காய்ச்சி குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அது கொடுக்கல, ஒரு 5 spoons வரைக்கும் தினசரி குழந்தைக்கு கொடுக்கலாம். அதோட சிறியல் இந்த சிறிலக் போன்ற இந்த அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அலர்ஜி வராது உடம்புக்கு. ஆனா வந்து மோஷன் ட்ரபுள் கான்ஸ்டிபேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும் குழந்தைக்கு. அதனால கூட கொஞ்சம் சரியான அளவு பால் சேர்த்து பதப்படுத்தி கொடுக்கலாம். சாதாரண பால், நீங்க வீட்டுல என்ன பால் வாங்குறீங்களோ குழந்தைக்கும் அதுவே ஒரு 4 spoons வரைக்கும் நீங்க தாராளமா உணவுகள்ல சேர்த்துலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 months மேல குழந்தைக்கு வந்து சூப், காய்கறி சூப், காய்கறி எல்லாம் வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டு அதுல லைட்டா 1 சிட்டிகை உப்பு 1 சிட்டிகை மிளகுத்தூளும் போட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்து ஒரு நேரம் கொடுக்கலாம். சாயந்தரம் வந்து ஓம கஷாயம் கொஞ்சம் ஓமம், 2 சிட்டிகை ஓமம் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/4 டம்ளர் மட்டும் அதுல வந்து குழந்தைக்கு ஸ்பூன்ல எடுத்து எடுத்து சங்குல எடுத்து ஊட்டலாம். இந்த மாதிரி வந்து இணை உணவுகளாம். அதோட ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு சுளைய வந்து நல்லா பிழிஞ்சு அதை அப்படியே குழந்தைக்கு 1 spoon அளவு ஊற்றலாம். இப்படி கொடுக்கும்போது அது இன்ட்ரெஸ்டாக எல்லாத்துலேயும் டேஸ்ட்டு பட்ஸ் வந்து அது ஓப்பன் ஆகும்போது எல்லா பொருட்களும் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். பசி வந்து சரியான விகிதத்தில் இருக்கும். அதே மாதிரி மாதுளம்பழத்தை வந்து ஒரு பிடி எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அது கொஞ்சம் கொடுக்கலாம். அப்புறம் காய்ந்த உலர் திராட்சைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் 1 பிடி போட்டு எல்லாம் 10 மட்டும் எடுத்து போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அது உப்பிரும் தண்ணியில் கொதிக்கும் போது, அப்படியே வந்து அதை பிசைஞ்சு வடிகட்டி கொடுக்கலாம். இப்படி வந்து 10-11 months வரைக்கும் இணை உணவாக இதை கொடுத்துட்டு 9-8 months பல பேர் வீட்டில் சாப்பாடே நல்லாவே ஊட்டுறாங்க. அது வந்து மிக்சியில் அடித்து 7 months நல்லா பிசைஞ்சபடி இல்லை இட்லி வந்து பால் லைட்டாக 2 spoons விட்டு குழு கொடுக்கலாம். 10 months மேலே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் 1-2 வாய் இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு ஊட்டி விட்டுற வேண்டியது. இது மாதிரி எடுத்துக்கும் போது அதுக்கு வந்து ஸ்டாமினா குறையாமல் இருக்கும். அதனால வந்து எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருந்துகிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி சளி பிடிக்கிறது ஃபீவர் வர்றது இல்லாமல் இருக்கும். மற்றபடி வந்து மூலிகைகளான செய்த சிரப்பு டானிக்கு இருந்தால் அடிக்கடி கொடுக்கலாம்.
மாதம் வாரியா நீங்க உணவு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க 10 months இருந்தே பெரியவங்க என்னென்ன சாப்பிடுறாங்களோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பல் முளைச்சோன்னே 1 வயசுக்கு அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு 1-5 வயசு வரைக்கும் என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலாம்?
அதாவது பல் முளைக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த கேரட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தோலை சீவிட்டு குழந்தை கையில் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பைட் பண்ணிகிட்டே இருக்கும், அது தாடைகளுக்கு உறுதி அளிக்கும். அப்புறம் பனானா வந்து சாப்பிட கொடுக்கலாம், வாழைப்பழத்தை பிசைஞ்சு குழந்தைக்கு கொஞ்சம் ஊட்டலாம். அதோட 10 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக வாழைப்பழத்தை கட் பண்ணி ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டோம்னா அது ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் ஆகும் குழந்தைக்கு, அது எடுத்து எடுத்து கொஞ்சம் சாப்பிடும். பிஸ்கட் இருந்தால் சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு அதுவும் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்தி இதெல்லாம் சின்ன சின்ன பிட்டாக வச்சுட்டோம்னா அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம், மூளை வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இதுதான் இது அதுன்னு சொல்லி கொடுக்கலாம். நமக்கு சின்ன சின்ன பாட்டு பெர்ரி பெர்ரி ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ கேரட்டு கேட்டு கேட்டு நீ வாங்கிட்டு போயிடு அப்படின்னு வந்து சின்ன பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அதாவது மிளகின்றி அழகில்லை, ஏன்னா மிளகு சேர்த்தும் போது உடல் வந்து சரியான ஒரு வெப்பத்தையும் பெறுகிறது, அல்சர் போன்ற நோய்களும் வராமல் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் அப்படி அப்படியே கொடுத்துட்றாங்க, அதுலலாம் வந்து ஆசிட் எல்லாம் இருக்குது, அது குழந்தைங்களுக்கு அல்சரைட்டிஸ் எல்லாம் உண்டு பண்ணுது. அது மாதிரிலாம் கொடுக்காம நிறைய வந்து வீட்டில் செய்கிற சுண்டல் அப்புறம் வந்து தக்காளி சாஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். பூ மிளகுத்தூள் மட்டும் கலந்து தக்காளி சாஸ் போன்ற உணவு பழக்கங்களில் வந்து கீரையோட கூட்டு பாசிப்பருப்பு போட்டு செஞ்ச கூட்டு இது வந்து குழந்தைக்கு வந்து வயிற்றுக்கு நல்லது. மேலும் வந்து பால் சேர்த்த உணவுகள் கோதுமை புட்டு குழாய்ப்புட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறது, ஆப்பம் போன்ற உணவுகளில் வந்து ஸ்டூ காரம் இல்லாமல் இருக்கிற காய்கறிகள் வேக வைத்த ஒரு பால் விட்ட குழம்பு இந்த மாதிரிலாம் அடிக்கடி கொடுக்கலாம், அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி இவங்க பெரியவங்க குடிக்கிறதுனால குழந்தை வந்து அது கேட்க தான் செய்யும். இந்த காஃபினால வந்து நிறைய பேருக்கு வந்து பல பிரச்சனைகள் வருது, அதாவது குடல்ல வந்து பசித்தன்மை வந்து குறைஞ்சிரும். அதனால ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த உடல் சூடு சரியான நிலையில இல்லாதப்ப அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ரிஜிட் ஆகி கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுறது. ஆனால் வந்து சொன்ன உடனே அது பெரிய ஷாக்கா இருக்கும், ஆனால் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நீங்க எது வேணா சாப்பிடலாம், ஆனால் வந்து அது ஜீர்ணமாகற நேரமா இருக்கணும், அது அந்த விதத்தில் இருக்கணும். எழுந்திரிச்ச உடனே வந்து நல்ல ஒரு என்ன சொல் குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம், அதாவது பழைய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, தண்ணி விட்ட சாதம் அது வந்து நீர் கரைசலாக இருக்கும், அதை சாப்பிடும்போது நல்ல உடல் வந்து சுத்தமாகுது, அதனால் பல வியாதிகளும் இல்லாமல் இருந்துச்சு, குடல் சூடும் தனியும். ஆனால் இதுக்கு வாய்ப்பே இல்லாமல் சூடாக காஃபியை எடுத்துக்கும் போது தான் பல பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த தண்ணி மட்டுமாவது குடிச்சுக்கலாம் எழுந்திரிச்ச உடனே. குளிர்காலங்களில் எப்படி நீராகாரம் சாப்பிட்றதுங்க சுக்கு கேழம்னு சொல்லுவாங்க, சுக்கு கஷாயம் மாதிரி சுக்கு பவுடர் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சம் வெல்லம் இல்லை தேன் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது போன்ற இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் வந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. எப்படி வந்து ஓட்ஸ் இது மாதிரி தான் இந்த நேரத்தில் சாப்பிட்றாங்க, இட்லி இருந்தால் 2 இட்லி சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே. சாப்பிடாமே போகிறது வந்து ரொம்ப தப்பு, ஏன்னா வந்து அனிமியா அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்ம் ஆகுது, அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகிறது தான் நல்லது.
சரிங்க டாக்டர், இப்போ நீங்கள் குழந்தைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய இடங்களில் மிக்சியில் அடித்து நல்லா கூழ் ஆக்கி கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்கலாமா குழந்தைகளுக்கு? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கூழாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மென்று சாப்பிடக்கூடிய அந்த தன்மை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒன்று. அப்புறம் நிறைய குழந்தைகள் ராத்திரி டிவி பார்த்துட்டு இல்லைனா கேம்ஸ் விளையாடுறாங்க கம்ப்யூட்டரில், காலையில் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு ஒன்றுமே சாப்பிடாம வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு பேரண்ட்ஸ் அனுப்புறது இல்லை, குழந்தைங்க போயிடுறாங்க, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது மிக்சியில் அரைச்சி கொடுக்கறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாவு மிஷினில் அரைச்சி காய்ச்சி கூழாக தானே நம்ம கொடுக்குறோம், கம்பு மாவு கூழ் இந்த குழந்தைக்கே வந்து கேப்பை கூழ் கோதுமை கூழ்னு கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி தான் வந்து சாதத்தை வந்து நம்ம சின்ன மிக்சியில் இத்தினோண்டு அடித்து அதோட மென்னும் தன்மை வரும் வரை ஒரு 9 மாதம் வரைக்கும் அது மாதிரி ஏன்னா அரிசியாக இருந்தனா போய் தொண்டையில் சிக்கிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் குழந்தை, அதனால சொல்கிறது தான். 2 வயசு குழந்தைக்கெல்லாம் வந்து எதுவும் மிக்சியில் அடிச்செல்லாம் கொடுக்கக்கூடாது, அதை பழக்கம்லாம் படுத்தக்கூடாது. 11 மாதத்துக்கு மேலேயே எதுவும் மிக்சியை அரைச்செல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு, அது தானாக மென்று சாப்பிட்ற பழக்கத்துக்கு கொண்டு வரணும். சாதாரணமாக பல வேறு வீட்டில் வந்து கிச்சடி இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க, கையிலே கொடுத்துருவாங்க, ஒன்று மிக்சிலாம் வேண்டியது கிடையாது. இதெல்லாம் வந்து தாராளமாக பல் இருந்தாலும் இல்லைன்னாலும் சாப்பிடும் குழந்தை, கொஞ்சம் சாப்பிட திணறுச்சுன்னா பால் கலந்து கொடுத்துடலாம், ரசம் கலந்து கொடுக்கலாம், பருப்பு சேர்த்த 2 சொட்டு நெய் சேர்த்த உணவு வந்து மத்தியான நேரம் கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுதான் வந்து எலும்பு வளர்ச்சிக்கு நல்லதான் இருக்கும். அதோட வந்து எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்குது, ஓய்வு, உறக்கம், உணவு எல்லாமே. ஆனால் இந்த ஓய்வுங்கிறத மட்டும் சரியானபடி வந்து குழந்தைங்களும் எடுத்துக்கிறதில்ல, பெரியவங்களும் எடுத்துக்க வாய்ப்பும் கொடுக்கறதில்ல. இவங்களே வந்து 11-12 மணி வரைக்கும் டிவி பார்ப்பாங்க, குழந்தையும் சேர்ந்து பார்க்கும். அப்போ மனிதனுக்கு தேவையான ஓய்வு வந்து கிடைக்கலங்கும்போது உறக்கமும் வந்து வித்தியாசமான ஒரு செல்களின் பதிப்பில் கனவாக மாறி போய் இருக்கிற தூக்கமும் கெட்டு காலையிலையும் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாமல் எல்லாரும் வந்து டென்ஷன் ஆகிறது. ஸோ அந்த சீக்கிரம் படுத்து தூங்கிட்டினா கூட சீக்கிரம் எழுந்திரிச்சு டென்ஷன் இல்லாமல் அடுத்த நாளுடைய வேலையை வந்து சரியானபடி பார்க்க முடியும். இந்த வகையில் வந்து வாழ்க்கையை வந்து சீரமைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.
அப்புறம் பெற்றோர்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், சிப்ஸ் நிறைய பேர்ல வந்து இப்ப கடையில விற்பனைக்கு வந்திருக்குது, அந்த மாதிரி சிப்ஸ், அப்புறம் மேற்கத்திய கலாச்சாரமான பீஸா, பர்கர், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி முன்னாலேயோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஒபிசிட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்துட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து டயபெட்டிஸும் வந்துட்டு இருக்குது, என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன் இதுக்கு?
அதாவது டயபெட்டிஸ்ங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உணவு உடற்பயிற்சி இல்லாமையினால வந்து அக்ரிவேட் ஆகிறது. டைப் 1 கூட அக்ரிவேட் ஆகுது அப்படிங்கும்போது இதாக தான் காரணமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது சரியான விஷயமா இருந்தது. அதாவது நிறையா சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் கொடுத்து பதப்பட்ட உணவுகளை எல்லாம் கொடுத்து அப்படி அப்படியே உட்கார வச்சுருது டிவி முன்னாடியும் அந்த கேம்ஸ் முன்னாடியும், அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக காரணமாக தான் இருக்குது அடிப்படையில் பார்க்கும்போது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து 10 பேர் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் குழந்தை அந்த பெரிய வீட்டில் அங்கே இங்கேயும் ஓடும் செய்யும், பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு போவாங்க, இந்த தோப்புகள் எல்லாம் போய் விளையாடுவாங்க. அந்த காலத்துலேயும் நோய் இருந்திருக்கலாம், ஆனால் ஐடென்டிஃபை பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம், பல நேரங்கள் அப்படி இருந்திருக்கு. பட் வாய்ப்புகள் வந்து ஆரோக்கியமா இருந்ததுக்கு ரொம்ப நல்லா அந்த காலத்துல எடுத்திருக்காங்க. இப்பவும் அந்த வாய்ப்புகளை மாதிரி நம்ம பயன்படுத்த கத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வர வரைக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல ஏதாவது நம்ம குழந்தைய நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அங்க விடலாம், இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கணும். நாம தான் அதை வந்து மனசு சொல்றபடி கரெக்டா சேர்ந்து குழந்தைக்கு கொடுக்க விரும்பணும். அது மாதிரி உடற்பயிற்சியோடு இருக்கிற குழந்தைக்கு அந்த அளவு வந்து பெரிய வியாதிகள்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. டைப் 2 டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா இன்சுலின் தான் போடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு இன்சுலின் போடுறது? இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் தனுராசனம் போன்ற ஆசன பயிற்சிகளெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நோய் வந்து கட்டுப்படுது. மேலும் வந்து அடிப்படை ஆரோக்கியத்தை கெடுக்காம பார்த்துக்கணும்னா குழந்தைக்கு உணவும் உடற்பயிற்சியும் அவசியம்ங்கிறத 2 வயசுலேருந்தே சில ஆசனங்கள் போட வச்சு செஞ்சு ஒரு நாளைக்கு 1 தடவை காலை நேரமும் மாலை நேரமும் அந்த உடற்பயிற்சியில் வந்து குழந்தைங்களை 1/2 மணி நேரம் ஈடுபடுத்தினா கூட போதுமானது. அது கூட செய்ய தவிர ஒரு நிலைமையில தான் வந்து பெரிய பெரிய நோய்களாண்ட வாய்ப்பு இருக்கு.
இப்ப சாப்பாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பழங்கள், இப்ப நீங்க சொன்னீங்க 7-8 மாசத்துல இருந்தே பழங்கள் கொடுத்து பழகலாம் அப்படின்ட்டு. குழந்தைகளுக்கு வந்து விவரம் இருக்காது, சாப்பிட்டுறாங்க. கொஞ்சம் விவரம் வந்து ஒரு 5 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள பெரிய பாடா இருக்கும். ஜூஸ் கொடுத்தா கூட குடிச்சிடுறாங்க. ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜூஸா குடிக்கிறத விடவும் பழங்களா சாப்பிட்டாதான் அதுல உள்ள அந்த நார்ச்சத்து உடம்புல போய் சேரும், முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்ப அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த செரிமான நேரம் சாப்பாட்டுக்கும் பழத்துக்கும் வந்து வேறுபடுறதுனால பழத்தை முதல்ல சாப்பிடணும்னு சொல்றாங்க. பழமா சாப்பிடுறது, ஜூஸா சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது?
பழமா சாப்பிட வாழைப்பழத்தை கூட உரிக்கிற கஷ்டப்படுற சோம்பேறிகள் இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படிங்கறத வந்து கூட பல வீடுகள்ல பாட்டிகளும் அம்மாவும் எல்லாம் பிசைஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் கையில உருண்டை உருண்டையா பிடிச்சு கொடுப்பாங்க. அப்படிதான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் நிறைய பேர். அது மாதிரி ஏன் பழத்தை நாமளா உரிச்சு குழந்தைக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போறோம்? அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பழத்தை உரிச்சு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா ஒரு கிண்ணத்துல போட்டு கொஞ்சம் தேனு இல்ல பால் இது மாதிரி கலந்து வாழைப்பழத்தை எல்லாம் வந்து ஸ்பூன்ல போட்டு குழந்தைக்கு ஊட்டினோம்னா கண்டிப்பா உட்காந்து சாப்பிடும் குழந்தை நல்லா. வந்து அதுக்கு மசில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தேஜஸ் உருவாகும் குழந்தைக்கு. ஸோ வந்து இதுவும் ஒரு வேலையாக நாம பேரண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும், வேற வழியே கிடையாது. குழந்தையெல்லாம் உரிச்செல்லாம் சாப்பிடாது, நாம தான் சாப்பிட வைக்கணும். ஆரஞ்சு மாதுளை எல்லாமே வந்து உரிச்சுதான் தரணும் ஒரு 8 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நான் பார்த்து பார்த்து தான் அவங்க பக்குவப்படுவாங்க. ஸோ இது நாமளும் இனி செய்யலாம் அப்படின்ட்டு நாம ஒண்ணுமே செஞ்சு கொடுக்காம குழந்தைய வந்து அது சாப்பிட மாட்டேங்குது இது சாப்பிட மாட்டேங்குது சொல்லி பிரயோஜனமே இல்லை. இதுக்கு நாட்கள் எடுக்கும், வருஷங்கள் எடுக்கும், எல்லாம் தான் ஆகும். பொறுமையா இருந்து நம்ம பலன்களை அனுபவிக்கலாம் கண்டிப்பா. அதோட சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பழங்களை வந்து சாப்பிட வேண்டி இருக்கு. ஏன்னா நார்ச்சத்து வயிறுல வந்து ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் வந்து அடுத்தது சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸை வந்து ஜீரணிச்சு வெளியே தள்ளி மோஷன் ட்ரபிள் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதனால பழங்கள் சாப்பிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து வந்து நீங்கள் மாவு சத்து உணவுகளை வந்து ஸ்டார்ச் பண்ணுற பொருட்களை சாப்பாடு பண்ணுறவைகளை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா காய்கறி உணவு வகைகள் பற்றி நம்ம பேசணும். இப்போ அசைவ உணவு, அசைவ உணவு எடுத்துட்டோம்னா சிக்கனுக்குனே பார்த்தீங்கன்னா எத்தனையோ வகை சிக்கன் இருக்குது. பக்கெட் சிக்கன், சிக்கன்லயே அத்தனை வெரைட்டி இருக்கு. வெறும் சிக்கனுக்கு மட்டுமே கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்க போய் நம்ம சாப்பிடுறோம், டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனா உடம்புக்கு ஏற்புடையதா அப்படின்னா அதை நம்ம நாவுக்கு அடிமை ஆயிடுறோம் இல்லைங்களா. குழந்தைகளுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ற ஐட்டம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், மீன் ஆகட்டும். இப்ப மீன், கோழி, இறைச்சி எல்லாம் எடுத்துக்கலானாலும் கறியா சமைச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம குழந்தைகள் வந்து பொரிச்ச இதென்ன விரும்புறாங்க.
அதாவது சாதாரணமாக நீங்கள் சில்லி கோபி கடைக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா கூட வெங்காயம், பெரிய வெங்காயம் நிறைய தூவி அதில் வந்து லேயர்ஸை தூவி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கலாம். அது மாதிரி வந்து வெங்காயத்தில் வந்து நார்ச்சத்து இருக்குது. நீங்கள் என்ன ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது மேலே வந்து சன்னமாக வெங்காயத்தை சீவி போட்டு ஒரு லெமன் ட்ராப்ஸ், ஒரு 5 ட்ராப்ஸ் இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது மாதிரி போட்டு டெக்கரேட்டிவ், நேச்சுரல் டெக்கரேட்டிவ் பண்ணி சாப்பிட்டோம்னா ஃபைபர்ஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுடைய ஆயில் ஃபுட்டு வந்து ரொம்ப வந்து உடம்புல தங்காது, பாதிக்காமல் வந்து டைஜஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதாவது உணவை கூட மருந்தளவு கொஞ்சமாக எடுத்துக்குங்க, ஒரு பிடி அளவு, ஒரு 2 பிடி அளவு சாப்பிட்டா போதும், அதுதான் நல்ல விஷயம். மற்ற நேரங்களில் மோரை பெருக்கி இந்த மாதிரி சூப் குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து விருந்தே உணவுன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் புத்தாண்டு வருதோ இல்லையோ போய் நான் 65 சிக்கன் தான் சாப்பிடுவேன் இப்படியெல்லாம் பண்ணி விருந்து மாற உணவுகளை வந்து உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு 30 வயசுல முதிர்ச்சி அடைஞ்சு செல்கள் எல்லாம் என்னால இனி முடியாதப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பல பிரச்சனைகள், கேன்சர் கட்டிகள், வேனல் கட்டிகள் இந்த மாதிரி உருவாக்கி விட்டுருது உடம்புக்குள்ளயே. ஸோ இந்த இதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 10 வயது குழந்தை பூப்படைந்தது, 11 வயசு குழந்தை வந்து ஒபிசிட்டியில், அதாவது உப்பிய மார்பகங்களுடன் ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு வந்து எடை அதிகரிக்கிறதுக்காக ஈஸ்ட்ரஜன் ஊசிகளை போட்டுடுறாங்க வியாபாரிகள். ஸோ வியாபார கலப்படத்தன்மையினால வந்து உணவு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதுன்னு எப்போ எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்பவே வந்து அதை வந்து குறைக்கணும், அந்த உணவுகளை வந்து குறைக்க பழகணும். அதை நம்ம மனசுல கருத்துல கொண்டு வந்துட்டாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அசைவ உணவுகளில் வந்து செயற்கை செறியூட்டல் அதிகப்படுத்துறதுனால அந்த உணவுகளை வந்து குறைக்கிறது நல்லதா இருக்குது. முட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், அதில் வந்து ரொம்ப கலப்படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே வாரம் 2 தடவை 2 முட்டை கண்டிப்பாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கூட வந்து நீங்கள் பால் கூட எடுத்துக்கிறது நல்லது. முட்டை கூட வந்து மோர் தயிர் கீரை வந்து சேர்த்தக்கூடாது. மற்றபடி பால் உணவு எடுத்துக்கும் போது எடுத்துக்கலாம். கண், ஏ விட்டமின் இதெல்லாமே வந்து சரியாக இருக்கும், சீரான ஒரு ஆரோக்கியம் வந்து குறையாமல் இருக்கும்.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். குழந்தைகள் பிறந்ததுலேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் என்னென்ன உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அறவுரை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் சொல்லியிருக்கிறீங்க. இனி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்றும்.
பிறந்த குழந்தையிலிருந்து வளர் இளம் பிராயத்தினர் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கான உணவு முறைகளை பத்தி விவரமா சொன்னாங்க இயற்கை மருத்துவர் அருணா அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல இயற்கை உணவை, பாரம்பரிய உணவை வந்து மறந்துட்டோம் நம்ம. அதற்கான விலையையும் நம்ம கொடுத்தாச்சு. இனிமேலாவது நம்மோட உணவு முறைகளில் கவனமாக இருந்து, முக்கியமாக குழந்தைகளோட உணவு முறைகளை கவனத்தில் எடுத்து, நல்ல உடல் நலமும் மன வளமும் குழந்தைகளுக்கு தர்றது நம்மோட கடமை இல்லையா? நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 0422-243105. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நமது நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் கேட்க வசதியாக நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். அதோடு நிகழ்ச்சிகள் பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.